சோதனைக்கு பின் சாதனை. கியூபாவைப் போலவே பிற லத்தீன் அமெரிக்க நாடுகளும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர்க்குடி உயர்த்த வேண்டும் என்று காஸ்ட்ரோ விரும்பினார். விடுதலை வேட்கை கொண்ட எந்த ஒரு நாட்டிற்கும் உதவ கியூபா தயார் என்று காஸ்ட்ரோ பகிரங்கமாக அறிவித்தார். அறிவித்ததோடு நின்றுவிடவில்லை அவர். தென்னாப்பிரிக்காவின் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் அங்கோலாவிற்கு சோவியத் உதவியுடன் துணிந்து நட்புக்கரம் நீட்டினார். ஜனவரி மாதம் 1976 சுமார் 15,000 கியூப வீரர்கள் அங்கோலாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அமெரிக்காவின் கண்களுக்கு முன்பாகவே அங்கோலா விடுவிக்கப்பட்டது. அதேபோல் நிகாரகுவாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த சோமோசாவின் சர்வாதிகார ஆட்சியை 1979 கியூபா முறியடித்தது. செப்டம்பர் 1979 அணிசேரா நாடுகளின் தலைவராக காஸ்ட்ரோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தத்தில் 3 உலக நாடுகளின் கதாநாயகனாக காஸ்ட்ரோ ஏகமனதுடன் கொண்டாடப்பட்டார். 1993 பிறகு கியூபாவிற்கு சோவியத் அளித்து வந்த உதவியும் நின்று போனது. சோவியத்தே இல்லாமல் போய்விட்டதல்லவா? மெய்யாகவே மிக மிக கடினமான காலகட்டம். சோவியத்தின் வீழ்ச்சி கியூபாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த 3 உலக நாடுகளையும் பாதித்தது என்பது உண்மை. இருந்தாலும் பிற நாடுகளை விட அதிக பாதிப்பிற்குள்ளானது கியூபாதான். காரணம், அமெரிக்கா கியூபாவை தொடர்ந்து குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்தது. சோவியத்தின் சரிவை வெடிவைத்துக் கொண்டாடியது அமெரிக்கா. கியூபா இனி அவ்வளவுதான் என்று கூத்தாடியது. கியூபாவின் பலம் நிச்சயம் வீழ்ச்சியடையும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ இனி என்ன செய்யப் போகிறார் என்று வேடிக்கை பார்த்தது. சோவியத் வீழ்ச்சிக்கு காரணமாக காஸ்ட்ரோ என்ன சொல்கிறார்?
சோவியத் நாட்டின் வீழ்ச்சிக்கு கார்பச்சேவ் மட்டுமே பொறுப்பானவரல்ல. அனைத்து சோவியத் தலைவர்கள், கட்சித் தலைவர்கள், அரசு நிர்வாக பொறுப்பு வகித்தவர்கள் ஆகிய எல்லோருமே பொறுப்பானவர்களே. இங்கே நான் எந்த தனிப்பட்டவரையும் பொறுப்பாக்க விரும்பவில்லை. மொத்தத்தில் சோவியத்தின் வீழ்ச்சி அனைவரது பொறுப்பின்மையாலும் நடந்துவிட்டதொரு வருத்தத்திற்குரிய நிகழ்ச்சியாகும். ஏகாதிபத்திய நாடுகளால் அதனை எளிதில் வீழ்த்த முடிந்தது.
கியூபா துவண்டு போனது. காஸ்ட்ரோ துவளவில்லை. கிராண்ட்மா கப்பலில் வந்து இறங்கிய நாள் முதலாக காஸ்ட்ரோ ஓயாமல் போரிட்டுக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க பொருளாதார கட்டுப்பாடுகள் கியூபாவில் ஏற்படுத்திய விளைவுகள் மிகக் கொடூரமானவை, வார்த்தைகளால் விவரிக்க இயலாதவை. 1998 நடைபெற்ற அகில உலக நாடுகள் மாநாட்டில் தனது பச்சை நிற யூனிஃபார்மை காட்டி கூடியிருந்த மக்களிடம் கேட்கிறார் காஸ்ட்ரோ.
இந்த துணி 4 தாக்குப்பிடிக்குமா? 4 என்ன, 5 கூட வரும் என்று மக்கள் குரல் கொடுக்கிறார்கள். கியூபர்களின் சட்டையில் ஆங்காங்கே தையல் போடப்பட்டிருக்கும். இது சர்வசாதாரணம். கிழிந்து போன துணிகளை ஒட்டு போட்டுக் கொள்வதை யாரும் அவமானமாக கருதுவதில்லை. ஒரே ஸ்கட்டை 3 அணிந்து செல்லும் பெண்களை அங்கு காணலாம். அவர்கள் தொழிலாளர்களோ என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் மருத்துவர்களாக இருப்பார்கள், வக்கீல்களாக இருப்பார்கள். சில சமயம் சாப்பிடும் பன் கூட ரேஷன் செய்து தரப்படும். ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு என்று காஃபி கிடைக்கும். ஆனால் பால் கிடைக்காது, கருப்பு காஃபிதான். குழந்தைகள் இருக்கும் வீடுகளுக்கு மட்டும் பால், அதுவும் அந்த குழந்தையின் தேவைக்கு மட்டுமே. இது பொருளாதார தடையல்ல, யுத்தம். உலகில் இது எங்களுடன் மாத்திரம் நடத்தப்படும் யுத்தம். ஒவ்வொருவரும் இந்த யுத்தத்தில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் மாபெரும் போரின் நடுவே நிற்பதாகத்தான் தெரிகிறது.
பால் மனம் மாறா பச்சிளம் குழந்தைகள் போர்க்களத்தில் நிற்கும் சிப்பாய்களைப் போல் தோன்றுகிறார்கள். கியூபர்களுக்கான 55 லட்சம் லிட்டர் பாலை அமெரிக்கா விழுங்கிவிட்டது என்பது நிஜம். ஒவ்வொரு கிராம் பாலுக்காகவும் பாட்டிலுக்காகவும் பள்ளி குழந்தைகளின் கைக்கு எட்டாது போன நோட்டு புத்தகங்களுக்காகவும் கட்டுப்பாட்டை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காகவும் நாட்டிற்கு விரோதமாக நடக்கும் ஒவ்வொரு பொய்ப் பிரச்சாரத்திற்கும் நடுவில் நீங்கள் தாங்கி பிடித்திருக்கும் இந்த கியூபாவின் கொடிக்காகவும் நாம் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுகிறோம்
என்று அத்தனை பிரச்சினைகளுக்கு இடையே அறைகூவல் விடுத்தார் காஸ்ட்ரோ. எரிபொருள் கிடையாது, வண்டிகள் நின்றுவிட்டன, மக்கள் கால்நடையாகவே நடந்து சென்றனர், ஒரு ஜோடி செருப்பை வைத்து ஆண்டுகளைக் கழித்தனர், சில சமயம் 10 ஆண்டுகள் கூட. இடையே பீந்து போகும்போதெல்லாம் தைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு பொருளையும் செருப்பு முதற்கொண்டு சிலிக்கான் சிப் வரை எப்படி அழகுபடுத்தலாம் என்று அமெரிக்கா ஆய்வுகள் செய்து கொண்டிருந்த அதே சமயம் இந்த செருப்பு குறைந்தது 10 ஆண்டுகளுக்காவது உழைப்பதைப் போல் உருவாக்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு கட்டுப்படியாகும் என்று நினைத்து உழைத்துக் கொண்டிருந்தனர் கியூபர்கள். காஸ்ட்ரோ மக்களை தொடர்ந்து தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார், தொடர்ந்து நம்பிக்கை அழித்துக் கொண்டிருந்தார், தொடர்ந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்.
எதிர்காலத்தின் நிலை என்னவாகுமோ தெரியாது, ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, அது பழைய நாட்களை விட எளிதாக இருக்கும். முதலாளித்துவத்தில் போய்ச் சேர்வதை விட சிரமப்பட்டாவது இப்படிப்பட்ட தியாகங்களைச் செய்வது 1000 மடங்கு மேலானது.
ஆனால் காஸ்ட்ரோ பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டு சும்மா இருந்து விடவில்லை, வேறு திசைகளில் பார்வையை சுழலவிட்டார், சுற்றுலாத்துறையை மேம்படுத்தினார். இது நல்ல பயனளித்தது. உலகெங்குமிருந்து மக்கள் கியூபாவை மொய்க்கத் தொடங்கினர். டாலர் புழக்கம் அதிகரித்தது. அமெரிக்கா குத்துச்சண்டைக்கு தயாரானது. பயணிகளை சுமந்து சென்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. கியூபாவிலுள்ள தங்கும் விடுதிகள் மீது வெடிகுண்டு வீசியது. அமெரிக்காவின் கொடூர முகத்தை கியூபர்கள் புரிந்து கொண்டது பெரிய விஷயமல்ல, அமெரிக்கர்களே புரிந்து கொண்டனர். நியூ ஜெர்சியிலுள்ள அந்த வீட்டிற்கு முன்னால் அமெரிக்கர்கள் திரண்டிருந்தார்கள்.
டோரி செல்லி ஒழிக, கியூபாவை சிறிது சிறிதாக நசுக்கும் நச்சுக்கார டோரி செல்லியே வெளியே வா
போன்ற கோஷங்கள் எழுந்தன. டோரி செல்லி கதவை திறக்கவில்லை. கியூபாவிற்கு எதிராக பொருளாதார தடையை விதித்தவர் இவர்தான். குழந்தைகள் பால் இல்லாமல் அலைந்ததற்கு காரணமானவர் அமெரிக்க செனட்டர். கியூபாவில் புல் பூண்டு கூட முளைக்காமல் செய்துவிடுகிறேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டவர். இந்தியா தன் பங்கிற்கு கோதுமை அனுப்பி வைத்தது. பஞ்சாபின் சிறந்த கோதுமையை ஏற்றிக்கொண்டு கரீபியன் ராஜகுமாரி என்ற கப்பல் ஹவானா வந்து சேர்ந்தது. மொத்தம் 1105 டன் கோதுமை. 1998 நடைபெற்ற உலக இளைஞர் அமைப்பின் பொன்விழாவில் காஸ்ட்ரோ இந்தியாவை உச்சி முகர்ந்து பாராட்டினார்.
நீங்கள் அனுப்பிய கோதுமை எங்களின் போராட்ட உணர்வுகளை அதிகப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் அனுப்பிய கோதுமை எங்களை அமெரிக்காவை எதிர்த்து இன்னும் உறுதியாக நிற்கச் செய்திருக்கிறது. நீங்கள் அனுப்பிய கோதுமை போராட்டத்தில் நாங்கள் தனி அல்ல என்று சொன்னது. இந்த கோதுமையிலிருந்து கியூப மக்கள் அனைவருக்கும் 1 வாரத்திற்குத் தேவையான நல்ல ரொட்டியை வழங்குவேன்
என்று பெருமிதத்துடன் சொன்னார் காஸ்ட்ரோ. இந்தியா மட்டுமல்ல, எத்தனையோ உலக நாடுகளின் உதவியுடன்தான் கியூபா வளரத் தொடங்கியது. அன்று தொடங்கியதுதான் கியூபாவின் அசுர வளர்ச்சியை இதுநாள் வரையிலும் யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கியாக வேண்டும் எனும் நிலையில் தொடங்கினார்கள், சாதித்தார்கள். கியூபா இன்று எப்படி இருக்கிறது? கியூபாவின் மருத்துவச் சேவையைக் கோரும் வெளிநாட்டவர் மிகவும் அதிகம், எங்களால் ஒப்புக்கொள்ள இயலாத அளவிற்கு அதிகம். எங்கெங்கு புதியதொரு மருத்துவ அமைப்பை உருவாக்குகிறோமோ அங்கெல்லாம் ஒரு சில மாதங்களுக்குள் ஏகப்பட்ட கோரிக்கைகள் வந்துவிடுகின்றன. காஸ்ட்ரோவின் இந்த அங்கலாய்ப்பு நிஜம். கியூப மருத்துவர்களின் உதவியை ஒவ்வொரு நாடும் கோருகிறது. மரபணு தொழில்நுட்பம், உயிரியல் தொழில்நுட்பம் என்று வளர்ந்த நாடுகளே யோசிக்கும் ஆராய்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது, தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஒரு விமானத்தின் இருக்கைகளை நீக்கிவிட்டு டெங்கு காய்ச்சல் மருந்தை நிரப்பி உருகுவேவுக்கு அனுப்பி வைத்தார் காஸ்ட்ரோ. பிள்ளைப்பேரில் இறக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கை 10,000-க்கு 2.2 பேர். 10,000-இல் 7.2 குழந்தைகள் பிறக்கும்போது இறக்கின்றன. உலகிலேயே குறைந்த அளவு இதுதான். உலகில் எங்கெல்லாம் இயற்கைச் சீற்றங்களும் போர்களும் பேரழிவுகளும் நேர்கின்றனவோ அங்கெல்லாம் கியூப மருத்துவர்களும் ஆசிரியர்களும் பணி செய்கிறார்கள். கியூப அரசு தொழில்நுட்ப ஆதரவும் அளிக்கிறது. புதுவகை பயிர்களை உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் அபாரமான தேர்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். திசு வளர்ப்பு மூலம் புதிய விதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரு வாழை மரம் சாதாரணமாக 4 கன்றுவிடும் என்று வைத்துக் கொண்டால், திசு வளர்ப்பு முறையை பயன்படுத்தும்போது அதே வாழை மரம் 40,000 அல்லது 50,000 கன்று வரை விடும். கரும்புகளின் உற்பத்தியும் இதே முறையில் பெருக்கப்பட்டது. இரசாயன பூச்சிக்கொல்லிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தத் தொடங்கினர். காஸ்ட்ரோவிடம் மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்த செயல் திட்டம் இருந்தது. கியூபாவிற்கு எது தேவையோ அதை மட்டும் கையில் எடுத்துக் கொண்டார்கள். வெற்றி பெற்றார்கள். எது அத்தியாவசியமோ அது குறித்து மட்டுமே ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பார்த்து விண்வெளிப் பயணங்கள் மேற்கொள்வதில்லை. விமானங்களையோ கணிப்பொறிகளையோ உருவாக்க அமெரிக்காவோடு போட்டி போடுவதில்லை. ஜப்பானோடு போட்டி போட்டுக்கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளையும் கார்களையும் உருவாக்க முயன்றதில்லை. பெட்ரோகெமிக்கல் துறையில் ஆராய்ச்சி நடத்துவது அத்தனை அவசியமில்லை என்று தெரிந்து கொண்டு விலகிவிட்டார்கள். மின்னணுவில் உதிரி பாகங்கள் தயாரிப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் அதே சமயம் இயற்பியல், வேதியியல் கண்டுபிடிப்புகளுக்கு தேவையான கணிப்பொறி அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பொருளாதாரத்திற்கும் சமூகத்திற்கும் பயன்படும் கண்டுபிடிப்புகளுக்கே முன்னுரிமை. மருந்துகள், பெருகி வரும் உணவுத் தேவையை தீர்க்கும் விதைகள் போன்றவற்றிற்கான முதலீடுகள் அதிகம். முதலில் எங்கள் பயன்பாட்டிற்கு, பின்பு மற்ற நாடுகளுக்கும் மக்களுக்கும் என்பதுதான் கியூபாவின் நிலைப்பாடு. கல்வித்துறையில் கியூபா நிகழ்த்திக் காட்டிய சாதனை மகத்தானது. குழந்தைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு சிறப்பு பள்ளிகள். பெண்கள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். பொருளாதார தடை காரணமாக மின்சாரமும் எரிபொருளும் கிடைப்பதில்லை. ஆனால் பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மின்சாரம் ஒதுக்கித் தரப்படுகிறது. வீடுகளில் மாற்று சக்தியை பயன்படுத்துகிறார்கள். சந்தேகமில்லாமல் கியூபா ஓர் உதாரண நாடு. இங்கு தனிநபர் வழிபாடு கிடையாது. கியூபா போன்ற ஒரு நாட்டில் முழுமுற்றான அதிகாரம் என்பது சாத்தியமற்றது. காஸ்ட்ரோ சட்டங்களை ஏற்றுபவர் அல்ல, அளவற்ற அதிகாரம் கொண்டவர் அல்ல. காஸ்ட்ரோவின் படங்கள் தெருக்களை அலங்கரிப்பதில்லை. சிலர் காஸ்ட்ரோவின் புகைப்படங்களை வீடுகளில் வைத்திருப்பதுண்டு. ஆனால் அது அவர்களாகவே விரும்பி வைத்துக் கொள்வது, யாருடைய கட்டாயத்தின் பெயரிலும் அல்ல. அதேபோல் வெளிநாட்டு பயணிகளும் கியூபா வரும்போதெல்லாம் காஸ்ட்ரோவின் புகைப்படங்களை தேடிப்பிடித்து வாங்கிப் போவது வழக்கம். அரசாங்க தரப்பில் எடுக்கப்பட்ட எந்த படத்தையும் கியூபாவில் பார்க்க முடியாது. சில சமயம் காஸ்ட்ரோவிடம் அவரது புகைப்படத்தை கேட்டு கடிதம் அனுப்புவார்கள். காஸ்ட்ரோ சொல்வதைப் போல்,
புரட்சியின் வெற்றியைத் தொடர்ந்து முதல் சில மாதங்களிலேயே என்னுடைய படம் தடை செய்யப்பட்டுவிட்டது. அதிகாரப்பூர்வமான எந்த படத்தையும் நீங்கள் கியூபாவில் பார்க்க இயலாது.
அதேபோல் காஸ்ட்ரோவின் பெயரையோ அல்லது உயிருடன் இருக்கும் எந்த தலைவரின் பெயரையோ பள்ளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் சுட்ட முடியாது. இதற்கும் தடை. உருவச் சிலைகள், மார்பளவுச் சிலைகள் எதையும் பார்க்க முடியாது. கேஸ்ட்ரோவின் மனைவி பிள்ளைகளைப் பற்றி பெரும்பாலான கியூபர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதுதான் நிஜம். எழுத்தறிவு இயக்கத்தில் தன்னுடன் இணைந்து பணியாற்றிய டாலியோ சொட்டோ என்பவரை 1980 திருமணம் செய்து கொண்டார் கேஸ்ட்ரோ. மொத்தம் 5 மகன்கள். ஏஞ்சல், அண்டானியோ, அலெஜாண்ட்ரோ, அலெக்சிஸ் மற்றும் அலெக்ஸ். அமெரிக்கா கியூபாவை சலிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது. கியூபாவில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக முதலை கண்ணீர் வடிக்கிறது. பொருளாதார தடைகளையும் விதித்துவிட்டு கியூபாவில் பன் கிடைக்கவில்லை, பட்டர் கிடைக்கவில்லை, டொயோட்டோ கார் ஓடவில்லை என்று அங்கலாய்க்கிறது. பெப்சியும் கோலாவும் ஃபோர்டும் இல்லாமல் ஒரு நாடு எப்படி உயிர்த்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறது. லத்தீன் அமெரிக்காவில் காஸ்ட்ரோ வன்முறையை தூண்டிவிடுவதாக அலறுகிறது. காஸ்ட்ரோ ஒரு சர்வாதிகாரி என்று நிரூபிக்க முயன்று வருகிறது. உண்மையில் கியூபாவில் காஸ்ட்ரோ செலுத்தி வரும் அதிகாரம் எப்படிப்பட்டது? 1992 தொமாஸ் போர்ஹேவிற்கு அளித்த பேட்டியில் காஸ்ட்ரோ இதற்கு விடையளித்திருக்கிறார்.
என்னை பொறுத்தவரையில் அதிகாரம் என்னுடையது என்றோ அது அனுபவிக்கக்கூடியது என்றோ நான் எண்ணியது கிடையாது. மாறாக அதிகாரத்தை அல்லது பலத்தை நியாயமான காரணத்திற்காக புரட்சிக்கான ஓர் ஆயுதம் என நான் கருதியிருக்கிறேன். என் காலம் முழுவதும் ஆரம்பத்திலிருந்தே ஒருபோதும் தனிநபர் முடிவுகளை அல்ல, குழு முடிவுகளைத்தான் நான் ஆதரித்திருக்கிறேன். இது பற்றிய மிகத் தெளிவான, மிகச்சரியான புரிதல் எனக்கிருந்ததால் முழு முற்றான அதிகாரத்தை நாடாதபடிக்கு என்னை காப்பாற்றிவிட்டது. அமைப்புகள் அனைத்திலும் எனக்கு வரம்பற்ற அதிகாரம் இருந்தது உண்மை. ஆனால் அடிப்படை முடிவுகள் குழுவினரால் ஆழமாக ஆராயப்பட்டு விவாதிக்கப்பட்ட பின்பே எடுக்கப்படுகின்றன. நான் தனியாளாக அவற்றில் முடிவெடுப்பதில்லை. அடுத்தவர்கள் கருத்துக்கள் மீது நான் அதிக கவனம் செலுத்துகிறேன். பல சமயங்களில் நான் ஒப்புக்கொள்ளாதவற்றை கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். நேர்மையாக, உண்மையிலேயே நேர்மையாக இருந்தால் நீங்கள் ஊழல் செய்ய முடியாது. நீங்கள் தலைக்கரம் இல்லாதவராக உங்களின் மக்களின் மதிப்பு பற்றிய தெளிவான புரிதல் கொண்டவராக இருந்தால் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டீர்கள். வாழ்க்கை முழுவதும் அசராமல் என்னை கண்காணித்து வந்ததோடு சுய விமர்சனமும் செய்து வந்துள்ளேன். செய்த ஒவ்வொரு பணியிலும் நான் செய்தது சரியா தவறா, நான் எப்போதாவது தலைக்கணம் பிடித்தது போல் நடந்து கொண்டேனா, பெருமிதத்திற்கும் அதற்கும் தொடர்பு உண்டா என்றெல்லாம் சிந்திப்பேன். என்னை நானே கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு விட்டேன்.
காஸ்ட்ரோவின் அந்தரங்க வாழ்க்கையை கூட அமெரிக்கா விட்டு வைக்கவில்லை. காஸ்ட்ரோவிற்கு பல திருமணங்களை முன்னின்று நடத்தி வைத்தது. அவருக்கு பல காதலிகளை உருவாக்கியது. அவரை பெண் பித்தனாக மாற்றி ஆதாரபூர்வமான புத்தகங்களை எழுதி தள்ளியது. இறுதியில் காஸ்ட்ரோவிற்கு நினைவு தப்பிவிட்டது. அவர் கோமாவில் இருக்கிறார், காஸ்ட்ரோ இறந்து கொண்டிருக்கிறார், காஸ்ட்ரோ இறந்துவிட்டார் என்று விதவிதமான செய்திகளை தயாரித்து வெளியிட்டது.
உண்மையிலேயே நான் ஒரு நாள் இறந்து போனால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள்
என்கிறார் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோ இன்று வரை ஓயவில்லை. அயராமல் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். வயதென்ன கொஞ்ச நஞ்சமா ஆகிறது? சந்தேகமில்லாமல் தாத்தாதான். ஆனாலும் எந்த ஓர் இளைஞனைக் காட்டிலும் அவரது சிந்தனைக்கும் செயலுக்கும் வேகமும் விவேகமும் அதிகமே. இத்தனை பலம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று கேட்டால் அவர் சுட்டிக்காட்டுவது புத்தகங்களை.
வாழ்நாள் முழுவதும் எத்தனை முடியுமோ அத்தனை புத்தகங்களை படித்து வந்திருந்த போதும் படிப்பதற்கு நேரம் போதவில்லை என்ற குறை எனக்கு எப்போதும் உண்டு. நூலகங்களையும் புத்தகங்களின் பட்டியலையும் பார்க்கும்போதெல்லாம் என் வாழ்நாள் முழுவதையும் படிப்பதிலும் கற்பதிலும் செலவிட முடியவில்லையே
என்று வருந்துகிறேன் என்றார் கேஸ்ட்ரோ. கேஸ்ட்ரோ படிக்காத புத்தக வகைகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். படித்தவற்றில் அதிகம் பிடித்தது வரலாறு. கியூப வரலாறு, உலக வரலாறு தொடர்பாக எழுதப்பட்டுள்ள அனைத்து புத்தகங்களையும் அவர் வாசித்திருக்கிறார். தீராத விருப்பத்துடன் நான் படித்த முதல் எழுத்தாளர் மார்த்தி என்கிறார். உயர்நிலை பல்கலைக்கழக காலத்திலேயே மார்த்தியின் முழுமையான எழுத்துக்களை அவர் படித்து முடித்திருந்தார். உரைகள், அரசியல் கட்டுரைகள், கவிதைகள் என்று சுமார் 2000 பக்கங்களில் விரியும் அவரது படைப்புகளை பாதி உறக்கத்தில் கூட நினைவுபடுத்திச் சொல்வார் கேஸ்ட்ரோ. இன்னமும் பைபிள், ஸ்பானிய இலக்கியம், கரும்பு வளர்ப்பு, கணிதம், மார்க்சியம், லெனினிசம், சட்ட புத்தகங்கள், புவியியல், கொள்கை அறிக்கைகள், செய்தி அறிக்கைகள் என்று அவரது வாசிப்பு தளம் பரந்துபட்டது. சில சமயம் குவியல் குவியலாக விவசாயம் குறித்த புத்தகங்களை வாங்கி வந்து படிப்பார். பிறகு கால்நடை வளர்ப்பு, வெப்பமண்டல விவசாயம் பற்றி சுமார் 100 புத்தகங்களை வாசித்திருக்கிறார். ஏன்? ஒரு செய்தித்தாளில் வெப்பமண்டல விவசாயம் எனும் பதத்தை பார்த்திருக்கிறார். இதென்ன புதிதாக இருக்கிறதே என்று இந்த துறை சார்ந்த செய்திக் கட்டுரை ஒன்றை படித்திருக்கிறார். அதில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் போதாமல் போகவே ஒரு சிறிய புத்தகம், பிறகு மற்றொரு புத்தகம். இப்படி சிறிது சிறிதாக முன்னேறி 100 புத்தகங்களை வாசித்துவிட்டு,
ஓ, இதுதானா வெப்பமண்டல விவசாயம் என்று ஆச்சரியப்பட்டுவிட்டு அந்த துறையை விட்டு வெளியே வந்திருக்கிறார். மார்க்சியம் லெனினிசம் பற்றி கூறும்போது, அந்த திறந்த கதவின் வழியாகத்தான், அந்த பாதையில்தான் நான் வந்தேன். இப்போது வெறியனாகிவிட்டேன். மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின் ஆகியோரை உணர்ச்சி வயப்பட்டு பின்பற்றுபவனை அப்படி அழைக்கலாமென்றால் என்னை அப்படிச் சொல்வது சரிதான்.
ஒரு சமயத்தில் ஒரு புத்தகத்தை மட்டும் படிப்பதில்லை அவர். சேர்ந்தார்போல் 5 அல்லது 6 புத்தகங்களை மாறி மாறி வாசிப்பார். திடீரென்று இந்த 6 புத்தகங்களையும் அப்படியே வைத்துவிட்டு வேறு ஒரு புதிய துறை சார்ந்த புத்தகத்திற்கு தாவி மீண்டும் பழைய புத்தகங்களை அடைவது வழக்கம்.
ஒரு நாளின் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வேறு எதுவும் மீதமில்லாத நிலையில் படிக்கிறேன். பகலில் செய்தித்தாள்களை ஓரளவுக்கு படிக்கிறேன். நாளும் அவை குவிந்து கொண்டே வருகின்றன. செய்ய வேண்டியவை ஏராளமாக உள்ளன. முக்கியத்துவமுடைய ஒரு செய்தித்தாளுக்கு முதன்மை தராவிட்டால் என் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன்.
ஏன் இதை முதலிலே என் கண்ணில் படுவார் வைக்கவில்லை? அது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று ஏன் சொல்லவில்லை என்று கேட்கிறேன்.
பிரச்சனை இதுதான். தினமும் தோழர்கள்தான் அவரது மேஜையில் அவர் வாசிக்க வேண்டிய செய்தித்தாள்களை வைப்பது வழக்கம். சில செய்திகளை இது இவருக்கு வேண்டாமே என்று நினைத்து விட்டுவிடுவார்கள். மிகச் சரியாக அதைத்தான் தேடிப்பிடித்து படித்துவிட்டு தோழர்களுடன் சண்டையிடுவார். இவருக்கு எது முக்கியம், எது முக்கியமல்ல என்று தீர்மானிப்பது மிக மிக சிரமமானது. கோழி வளர்ப்பு பற்றிய நீண்ட புத்தகம் இவருக்கு நிச்சயம் தேவை இருக்காது என்றுதான் தோழர்கள் நினைப்பார்கள். ஆனால் எங்காவது ஓர் அறிக்கையில் கோழி வளர்ப்பு பற்றிய விவாதம் எழுப்பப்படும் போது அந்த புத்தகத்தை உடனடியாக கொண்டு வரச் சொல்லி கேட்பார். இலக்கியத்திலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. செர்வான்தே, ஷேக்ஸ்பியர், மார்க்வேஸ், பாப்லோ நெருடா என்று அவரது வாசிப்பு நீளும். தற்போதைய கியூப எழுத்தாளர்களுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஆசைதான். ஆனால் வேலை பழுவால் அது சாத்தியமாவதில்லை.
நான் என்னை வேலைக்கு அர்ப்பணித்து விட்டேன். நான் அதன் அடிமை. நான் பார்க்க நினைக்கிற, செய்ய நினைக்கிற பணிகளை நான் பிறருக்கு தருவதில்லை. எனக்கு வேலை செய்ய பிடிக்கும். காலம் முழுவதும் அப்படி இருக்கவே விரும்பியிருக்கிறேன்.